السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ஷானு தாலா அவன் தன்னை பற்றிய ஒரு தெளிவை, தன்னை பற்றிய ஞானத்தை வெளிப்படுத்த நாடி கோடான கோடி படைப்பினங்களை இந்த உலகிலே படைத்து, அதிலும் முக்கியமாக மனித இனத்தின் மூலமாக அல்லாஹ் யார் என்பதை அறிவித்துக் காட்டுவதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அல்லாஹ் தஆலா மனித இனத்தின் மூலம் எடுத்திருக்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் முன்னிலையிலே சமமானவை, ஒன்றுக்கொன்று உயர்ந்தவையோ தாழ்ந்தவை என்ற நிலையோ அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அல்லாஹ் சிலவற்றை சிறப்புப்படுத்தி இருக்கிறான், சிலவற்றை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். மனிதர்களிலும் அப்படித்தான், அல்லாஹு தாலா உயர்வானவர்களை அல்லாஹ் நபிமார்களை படைத்திருக்கிறான். அதுபோன்று இந்த உலகிலே வாழ்கிற போது இறையச்சத்தோடு வாழுகிறவர்களை அல்லாஹு தாலா உயர்வுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வின் சமூகத்திலே படைப்பினங்கள் அனைத்தும் சமமானவைதான். ஆனால் படைப்பினங்களுக்கு மத்தியில், மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய நீதிக்கேற்ப உலக இயக்கம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அது சீராக செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்றதாளுகளை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். பூமியிலே சில பகுதிகளை அல்லாஹ் மேடுகளாக, பள்ளங்களாக அமைத்ததைப் போல, சில பகுதிகளிலே வறண்ட பூமியாகவும், சில பகுதிகளை செழிப்பாக ஆக்கியதைப் போல, மனித சமூகத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களது வாழ்க்கையினுடைய தரங்களை சிலர்களை விட சிலர்களை உயர்த்தி அமைத்திருக்கிறான். சிலர்களுக்கு செல்வங்களை கொடுத்து உயர்த்தியிருப்பான், உலகத்தினுடைய பட்டம் பதவிகளை கொடுத்து சிலர்களை உயர்த்தியிருப்பான், சிலர்களை மற்ற மனிதர்களை விட அதிக திறன்மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருப்பான், சிலர்களை கல்வி ஞானத்தின் மூலமாக, படிப்பறிவின் மூலமாக உயர்த்தியிருப்பான். இப்படி உலகத்தினுடைய அமைப்பு, உலகத்தினுடைய அமைப்பு சீராக செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நிலைகளை அல்லாஹு தஆலா அமைத்திருப்பான். இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிலே ஏற்றதாழ்வு மிக்கவர்கள் என்பவர்கள் கிடையாது. நிறங்களாலோ அல்லது பணத்தாலோ, உலகத்தினுடைய மற்ற அம்சங்களாலோ இறைவனது முன்னிலையில் ஏற்றமிக்கவர்கள், தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய மனப்போக்கு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற போது, இந்த உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களும் ஒரு மனிதன் பெற்றிருந்தாலும் இறைவனை பற்றி அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனிடத்திலே சிறப்பு பெற வேண்டுமானால், அவனிடத்திலே கண்ணியம் பெற வேண்டுமானால் இறையச்சம் ஒன்றுதான் அதற்கு மார்க்கம். இறையச்சம் இல்லாதவர்கள் எத்தனை எத்தனை வகைகளிலே இந்த உலகிலே செல்வாக்கு பெற்றிருந்தாலும், உலகத்தினுடைய அம்சங்களை, உலகத்தினுடைய அமைப்புகளை பெற்றிருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக முடியாது. இறையச்சத்தின் மூலமே அந்த சிறப்பு அவனுக்கு கிடைக்கிறது. மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே தங்களுக்குள்ளே அப்படி வேறுபடுத்தி காட்டிக்கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒருவர் மற்றவரை விட செல்வத்தால் உயர்ந்தவராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வகையிலே உயர்ந்தவராக இருந்தாலும் கூட மற்றவர்களை இவர் தாழ்வாக கருதக்கூடாது, கருதுவதற்கு அனுமதி கிடையாது. நம்மை விட மற்றவர்களை தாழ்வாக கருதுவதோ அல்லது மற்றவர்களை விட நம்மை உயர்வாக நினைப்பதோ கூடாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதித்தார்கள், இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். அல்லாஹு தஆலா எந்த கட்டளைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தானோ அவைகளைத்தான் இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து எம்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விரும்பியதை போன்று இந்த உலகத்திலே தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு கட்டத்திலே பள்ளி வாசலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வேற்று நாட்டிலே இருந்து ஒரு மனிதர் வந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பக்கத்திலே வந்தவுடனேயே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்த உடனேயே அவருக்கு அச்சம் ஏற்பட்டு விடுகிறது. நடுநடுங்க ஆரம்பித்து விட்டார். கைகாலெல்லாம் உதறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அமைதிப்படுத்துகிறார்கள். எதற்காக அச்சப்படுகிறீர்கள்? அச்சப்பட வேண்டாம், நிதானமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய அவருக்கு உள்ள பயத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பயத்தின் காரணமாக நிலை குலைந்து போய் அவர் அப்படியே ஆடியவராக நடுநடுங்கியவராக நின்று கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இன்னும் பெரிய அரசனோ, பெரிய சக்கரவர்த்தியோ கிடையாது. உங்களைப் போல சாதாரணமாக காய்ந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயின் மகன்தான் நான் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை பற்றி சொல்லி அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் தான் நினைவை, என்னை பற்றி என்னை கண்டு அச்சம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். யாருக்கு அப்படிப்பட்ட மனம் வரும்? எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தான். மனித இனத்திலேயே முதன்மையானவர்கள், மனித இனத்தில் மட்டுமல்ல அத்தனை படைப்பினங்களிலும் முதன்மையானவர்கள். அப்படிப்பட்ட தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி அப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள். தன்னை உயர்வாக ஒருபோதும் அவர்கள் கருதியது கிடையாது. மற்ற மனிதர்களிடத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டியதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க பணிவு, அடக்கம், தன்னடக்கம். எந்த விதத்திலும் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை பற்றி பெருமை பேசியது கிடையாது. தன்னை அகம்பாவம் கொண்டவனாக காட்டிக்கொண்டது கிடையாது. அகம்பாவம் கொண்டவனாக இந்த உலகத்தில் அவர்கள் நடந்தது கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட தன்மையைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு போதித்து காட்டுகிறான். மனித சமுதாயத்தினுடைய வாழ்வை, மனித சமுதாயத்தினுடைய நோக்கத்தை, லட்சியத்தை பாழ்படுத்துகிற ஒரு குணம் இருக்கிறது என்று சொன்னால் அது அகந்தை, தற்பெருமை கொள்வது. அதாவது மக்களுக்கு மத்தியிலே தன்னை ரொம்ப உயர்வாக கருதி கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பெருமையடித்து திரிவது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த உலகிலே நீங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலங்கள் இந்த உலகிலே அல்லாஹ்வை வணங்கி இந்த பூமியை நீங்கள் தேய்த்திருந்தாலும் கூட மற்றவர்களை விட நாம் வணக்கத்திலே சிறந்தவனாக இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஆயிரம் வருடங்கள் வணங்கிய வணக்கம் அத்தனையுமே சாம்பலாக போய்விடும். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. இறைவனை வணங்குவதிலும் இறைவனுக்கு கட்டுப்படுவதிலும் அந்த பணிவு இருக்க வேண்டும் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய சட்டம். நான் தொழுகிறேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் குர்ஆனை இத்தனை முறை முடித்திருக்கிறேன். இந்த பூமியிலே வாழுகிறவர்கள் அத்தனை பேர்களும் அவரவர்களுடைய நோக்கங்களுக்காக வேண்டி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் இறைவணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருமானால் அவன் செய்த எந்த அமலுக்கும் எந்த விதமான இபாத்துகளுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லி காட்டுகிறான், தில்கத் தாருல் ஆகிரா, நாம் மறுமையினுடைய அந்த சிறப்பான மகத்தான வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறோம். நஜ்அலுஹா லில்லதீன, யாருக்கு என்று சொன்னால், லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், இந்த பூமியில் அவர்கள் வாழ்கிற போது அவர்கள் எந்த விதமான உயர்வையும் எதிர்பார்க்கவில்லை, நாடவில்லை. மக்கள் நம்மை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், நம்மை உயர்படுத்த வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவனாக ஆக வேண்டும், நாம் சொல்வதுதான் மக்கள் கேட்டு நடக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், நாம் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் இங்கே நடைபெற வேண்டும் என்ற விருப்பங்கள் எல்லாம் அந்த மனிதர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் சுவனத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். வலா பசாதன், மேலும் அவர்கள் பூமியிலே குழப்பம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹால இங்கே இரண்டு அம்சங்களை சொல்கிறான், ஒன்று உயர்வை விரும்ப மாட்டார்கள், மற்றொன்று பூமியிலே குழப்பம் செய்ய மாட்டார்கள். குழப்பம் செய்வது என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியிலே மன வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை, கோல் சொல்லுதல், புறம் பேசுதல், குறை சொல்லுதல், மக்களுக்கு மத்தியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டை உருவாக்குதல், வெறுப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தல், இதுபோன்று எந்த குழப்பங்களிலும் ஈடுபடாதவர்கள், அப்படிப்பட்ட நல்லவர்களுக்காகத்தான் சோனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி முடிவு நல்ல முடிவு யாருக்கு என்று சொன்னால் இரையச்சமுடையவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனிலே வரிசைப்படுத்துகிறான். அப்படி வரிசைப்படுத்துகிற போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வலா துஸஹ்ஹிர் ஹத்தக லின்நாஸ், மகனே, நீ மனிதர்களுக்கு மத்தியிலே தற்பெருமை கொண்டவனாக உனது முகத்தை மனிதர்களை விட்டும் நீ திருப்பி விட வேண்டாம். சிலர்கள் சிலர்களை பார்க்கிற போது ஒரு வெறுப்போ வெறுப்பாக, அதாவது தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்ற நினைப்பில அவர்களை விட்டு முகத்தை திருப்பி விடுவது, அதை அப்படியே மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மகனே, மனிதர்களுக்கு மத்தியிலே தற்பெருமை கொண்டவனாக நீ மனிதர்களை விட்டு உனது முகத்தை திருப்பி விடாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நடக்கிற போது அகம்பாவம் கொண்டவனாக, அகந்தை கொண்டவனாக நடக்காதே. சில பேர்களுடைய நடையிலே தெரியும் மிடுக்கு. அதாவது இந்த உலகத்திலே பெரிய சாதனையை சாதித்து விட்டதாக ஒரு நினைப்பு, கொஞ்சம் காசு சேர்ந்து விட்டது என்று சொன்னால் உலகமே அவர்களுடைய காலுக்கடியிலே கிடைப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். எனவே நடையிலே ஒரு விதமான அந்த அகந்தை காண முடியும். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நெஞ்சை நிமிர்த்திய நிலையிலே இந்த பூமியிலே அகந்தை கொண்டவனாக நீ நடக்க வேண்டாம். அல்லாஹு தாலா பெருமை கொண்டு, தற்பெருமை கொண்டு, தற்பெருமை பேசிக் கொண்டிருக்கிற யாரையும் அல்லாஹு தாலா விரும்புவதில்லை என்பதாக தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் இங்கு எடுத்துச் சொல்லுகிறான். பூமியில நடக்கிற போது அடக்கம் வேண்டும், பணிவு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லுகிற போது, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தி மின் கிபரின், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சுவனத்திலே நுழைய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையை சொல்கிறார்கள், கடுகளவு மனதிலே தற்பெருமை இருந்தாலும் கூட அவர் சுவனத்திலே நுழைய முடியாது. சுவனம் என்பது சுத்தமானது, மிக மிக பரிசுத்தமானது, அங்கே அசூசைகளுக்கு அங்கே இடமில்லை. இது மாதிரியான குணங்கள், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அசூசையான குணங்கள், தற்பெருமை கொள்வது, அகந்தை கொள்வது, பொறாமை கொள்வது, குரோதம் கொள்வது, இது மாதிரியான அசூசையான எண்ணங்களோடு ஒரு மனிதர் சுவனத்திலே நுழைய முடியாது. அதிலிருந்து அவர் எப்போ சுத்தமாக ஆக விடுகிறாரோ, விடுபட்டு விடுகிறாரோ, விடுதலை அடைகிறாரோ, அதற்கு பிறந்தா அவருக்கு சுவனத்திலே நுழைய முடியும். இப்படி சொன்ன போது பெருமானார் சல்லாஸ்மர் இடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், பக்கால இன்ன ரஜில ஒரு மனிதர் தான் அழகான உடைகளை, ஆடைகளை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நல்ல செருப்பை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அதனால விலை உயர்ந்த ஆடைகளை, விலை உயர்ந்த செருப்பை அணிகிறார், இது தற்பெருமையாக ஆகுமா என்று ஒரு சஹாபி கேட்கிறார். அவருடைய கவலை எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். பெருமானார் சொன்ன உடனேயே அவர் தன்னுடைய மனதில் இருக்கிற விஷயத்தை கேட்கிறார். சில பேர்களை உடைகளை பார்த்து தற்பெருமை கொண்டவன் என்று சொல்லிவிடக் கூடாது. அப்படி கூட நாம் நினைப்பது உண்டு. பாரு என்ன மாதிரி டிரெஸ் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அழகான ஆடைகளை அணிவதாலோ அழகான செருப்புகளை அணிவதாலோ ஒரு மனிதன் தற்பெருமை கொண்டவனாக ஆக முடியுமா என்று கேட்டபோது கால இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மிக அழகானவன், அழகானதையே அவன் விரும்புகிறான். அதனால நல்ல ஆடைகளை, அழகான ஆடைகளை அணிவது பெருமையாக ஆகாது, தற்பெருமையாக ஆகாது. உயர் ரக காலணிகளை அணிவதும் தற்பெருமையாக ஆகாது என்று சொல்லிவிட்டு பெருமை என்றால் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், அல் கிபுரு பத்தருல் ஹக்கி வஹம்துன்னாஸ். தற்பெருமை என்று சொன்னால் சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை தாழ்வாக கருதுவதும் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சத்தியத்தை மறுப்பது, இன்றைக்கு இருக்கிற வஹாபிகளை பாருங்கள், என்ன சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அகம்பாவம் கொண்டவர்கள். அரபு வார்த்தைகளை கூட உச்சரிக்க தெரியாது. அரபு வார்த்தைகள் இருக்கிற 28 எழுத்துக்கள், எத்தனை எழுத்துன்னு கேட்டாலும் கூட தெரியாது. ஆங்கில எழுத்துக்களை கேட்டால் சொல்லுவார்கள், தமிழ் எழுத்துக்களை கேட்டால் சொல்லுவார்கள். அரபு எழுத்துக்கள் எத்தனை இருக்கிறது என்று கேட்டாலும் கூட பதில் சொல்ல தெரியாதவர்கள், எழுத்துக்களை உச்சரிக்க தெரியாதவர்கள் ஹதீஸுகளை மறுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை அவர்கள் ஹதீஸுகளை அல்ல என்று மறுக்கிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் அகம்பாவம் கொண்டவர்கள், அகந்தை கொண்டவர்கள். சத்தியம் எதுவாக இருந்தாலும் குரானும் ஹதீஸும் சத்தியமானவை, அதில் சந்தேகம் கிடையாது. ஹதீசுகளிலே சில ஹதீசுகள் பலகீனமானது என்று இருக்கிறது, பலகீனமானதுதானே தவிர அது இட்டுக்கட்டப்பட்டவை அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். அறிவிப்பாளர்களின் வரிசையில் யாராவது ஒரு மறதியாளர் இருந்திருந்தால் அந்த ஹதீஸ் பலகீனமாகிவிடும். ஹதீசுகளுடைய வரிசையில யாராவது ஒருத்தர் எந்த காலத்திலோ ஒரு காலத்தில் ஒரு பொய்யை, ஒரே ஒரு பொய்யை சொல்லியிருந்தாலும் அந்த ஹதீஸ் பலகீனமாகிவிடும். பலகீனமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீசுகள் அல்ல என்று சொல்ல முடியாது. பலகீனமான ஹதீசுகள் ஹதீசுகள் தான், ஆனால் சற்று பலகீனமானவை, அவ்வளவுதான். அதற்கென்று சட்டங்கள் எல்லாம் முஹதீஸ்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அது இட்டுக்கட்டப்பட்டவை அல்ல, அது பொய்யான ஹதீசுகள் அல்ல. இமாம் கசாலி ரஹமத்துல்லா அவர்கள் மிக பெரும் அறிவு கடல், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய விஞ்ஞான அறிவை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள், அறிவு கடல் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு போற்றப்படுகிறவர்கள். அவர்கள் தொகுத்திருக்கிற யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூல் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை. இன்றும் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருந்து ஏராளமான கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் மக்கள் ஆய்வு செய்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள். தங்களது நூலிலே எடுத்து பார்த்தால் எல்லா ஹதீசுகளும் லஹீஃபான ஹதீசுகளை தான் கொண்டு வந்திருப்பார்கள். மக்களுக்கு மத்தியில் அது பரப்பப்பட வேண்டும், அது விடுபட்டு விடக்கூடாது என்று சொன்னால் அது ஹதீசு தான், அதில் சந்தேகமில்லை. அறிவிப்பாளர்கள் சிலர்கள் பலகீனமாக இருக்கிற காரணத்தினால் ஹதீசு பலகீனமாகிவிட்டதே தவிர அது இட்டுக்கட்டப்பட்டவை அல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லாதவை அல்ல என்பதனை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அவர்கள் தங்களது நூலிலே எல்லா ஹதீஸுகளையும் அப்படி கொண்டு வந்திருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை, ஷரியத்தை மீட்டெடுத்தவர்கள், பலகீனமாகி போய் மரணப்படுக்கையிலே கிடந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தி மீட்டெடுத்து இந்த உலகத்திலே நிலைநிறுத்தவர்கள் கௌசல்லா மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லா சரோல் அஜிஸ் அவர்கள். தங்களது நூலிலே எல்லா நூல்களிலும் பலகீனமான ஹதீஸை தான் அவர்கள் தொகுத்திருப்பார்கள். காரணம் என்று சொன்னால் பலகீனமான ஹதீஸ்கள் ஒதுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் அல்ல என்ற காரணத்தினால்தான் அவ்வளவு பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய அறிவாளிகளும் தொகுத்து தந்திருக்கிற ஹதீஸ்களை பலகீனம் என்ற காரணத்தினால் அது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று இவர் சொல்லுவார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவியினர் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை சத்தியமானவை, அது உண்மையானவை, குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மையானவை. யார் சத்தியத்தை மறுக்கிறார்களோ அவர்கள்ட்ட போய் வாதம் செய்து கொண்டிருக்க கூடாது. இமாம் கசாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தான் எங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள், உண்மையை மறுப்புவனிடத்திலே வாதிக்க கூடாது. நீ வாதிக்கிற போது நீ எத்தனை எத்தனை ஆதாரங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை மறுத்துக் கொண்டுதான் இருப்பான். அவன்தான் மறுப்பவன், அவன்தான் குஃப்ரியத்திலே இருப்பவன், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்களெல்லாம் ஷிர்க் செய்கிறார்கள், குஃப்ர் செய்கிறார்கள் என்று சொல்வார்களே, யாரும் குஃபர் செய்வதில்லை, இவர்கள் தான் ஹதீஸ்களை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் குஃபரில் இருக்கிறார்கள். அப்ப அப்படி சத்தியத்தை ஏற்க மறுப்பது அகம்பாவத்தினுடைய அடையாளமாகும், தற்பெருமையின் அடையாளமாகும். ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தால அறிவை கொடுத்திருக்கிறான், மூளையை கொடுத்திருக்கிறான், சொல்லுகின்ற வார்த்தை ஹதீஸுகளை குர்ஆன் வசனங்களாக இருந்தாலும் சரி அதை கவனிக்க வேண்டும், அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். உடனடியாக அந்த ஹதீஸை மறுத்துவிடக்கூடாது. அதுபோல எந்த உண்மையை சொல்வதாக இருந்தாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சத்தியத்தை ஏற்க மறுப்பது அகம்பாவத்தின் அடையாளம். வஹம்துல் நாஸ், மனிதர்களை தாழ்வாக கருதுவது, இழிவாக கருதுவது, கேவலமாக கருதுவது. இது யாருடைய செயல் என்று சொன்னால் ஷைத்தானுடைய செயல். இந்த உலகத்தில் இறை மறுப்பு என்பது எப்போது துவங்கியது என்று சொன்னால் தற்பெருமையின் காரணமாகத்தான் ஆரம்பமானது. அதுவரையிலும் இறை மறுப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ஆதம் அலி சலாத் இஸ்லாமர்களை படைத்த போது வழக்கது ஹலக்கனாக்கும் சும்ம சப்பரனாக்கும். அல்லாஹ் குர்ஆனில் அந்த செய்தி அப்படியே வரிசையாக சொல்லுகிறான், உங்களை நாம் படைத்து உங்களை உருவகப்படுத்தி மனித சமுதாயத்தை, இந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உருவகப்படுத்திய போது சும்ம கொள்நாளில் மலாய்கத்தி, அதுக்கு பிறகு மலக்குமார்களை பார்த்து நாம் சொன்னோம், உஸ்ஜுதூலி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். பசஜது, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள், இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. இபிலீஸ் மலக்கு இனத்திலே சேர்ந்தவன் அல்ல, அவன் ஜின்னத்தை சேர்ந்தவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆனால் அல்லாஹ்வுத்தால அவன் எவ்வளவு சிறப்புப்படுத்தி வைத்திருந்தான் இருந்தான் என்று சொன்னால், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தான். அவன் சோனத்திலே மலக்குமார்களுக்கெல்லாம் கல்வி போதிக்கக்கூடிய அந்தஸ்திலே இருந்தான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தாங்க, இபிலீஸ் சஜிதா செய்யவில்லை. லம்ய கும்பின சாஜிதீன், சுயூஜ் செய்தவர்களில் உள்ளவர்களாக அவன் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் கேட்டோம், காலமா மனஅக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், இபிலீஸை பார்த்து அல்லாஹ் கேட்டான், ஆதமுக்கு சஜிதா செய்ய என்று சொன்னபோது அதை செய்யாமல் உன்னை தடுத்தது எது, என்ன காரணமாக நீ சஜிதா செய்யவில்லை என்று கேட்டான். அதுக்கு இபிலீஸ் பதில் சொன்னான், காலா நகைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். என்ன வந்துருச்சாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது போல வந்துவிட்டது, நான் அவரை விட சிறந்தவன். ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னார்கள், எப்போது இந்த நினைப்பு வந்துவிட்டதோ அப்போது குஃபர் அங்கு வந்துவிடும், குஃபரியத் என்பது வந்துவிடும், இறை மறுப்பு என்பது வந்துவிடும். அவன் சொன்னான், நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனே மின் நாரின், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய். ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய் என்று அவன் வாதித்தான். இந்த வாதம் செய்யறது அத்தனை பேரும் இபிலீசனுடைய வாரிசுகள் தான், உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாதிக்கக்கூடிய, அதாவது அசத்தியத்தின் மீது தான் இருப்பார்கள், வாதித்துக் கொண்டிருப்பார்கள், அது இபிலீசனுடைய பண்பு. இவங்களுக்கெல்லாம் வாப்பா யாருன்னா இபிலீஸ் தான். அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்தான், அவரை விட நான் சிறந்தவன் என்று சொன்னான், அது உண்மையா என்று சொன்னால் அது உண்மை அல்ல, எப்படி சிறந்தவனாக ஆக முடியும்? அவன் சொன்னான், மண் எப்பவுமே தாழ்ந்துதான் இருக்கும், நெருப்பு எப்போதுமே உயர்ந்துதான் இருக்கும், நெருப்பு எரிச்சா மேலதான் போகும், மண்ணு கீழே தான் போகும் அப்படின்னு தன்னை சிறந்தவன் என்பதற்கு அவன் ஆதாரங்களை சொல்லிக் கொண்டு வந்தான். நெருப்புக்கு இன்னொன்றை தாக்குகின்ற தன்மை இருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளின் மீது நெருப்பு பட்டுவிட்டால் அதனுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும், ஆனால் மண்ணுக்கு அந்த தன்மை கிடையாது. என்னதான் அடிச்சாலும் என்னதான் உடைச்சாலும் அது அப்படிதான் கிடக்கும், அதை தாக்காது, தாக்குகின்ற தன்மை அதற்கு கிடையாது. இப்படின்னு சொல்லி அந்த மண்ணுக்குள்ள தன்மையும் நெருப்புக்குள்ள தன்மையும் வேறுபடுத்தி காட்டிக்கொண்டே வந்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மண்ணுக்கும் நெருப்புக்கும் ஒரே அந்தஸ்து தான். ஏன்னா இந்த உலகத்திலே உள்ள பொருட்களிலே மூல பொருள் என்று சொல்லுகிற நான்கு பொருட்கள், நான்கு பொருட்களும் ஒரே அந்தஸ்துடையவை தான். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த நாலுமே மூலப்பொருள். இந்த நாலு மூலப்பொருட்களை கொண்டுதான் உலக இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றை விட ஒன்று சிறப்பு கிடையாது, ஒன்றை விட ஒன்று தாழ்வு கிடையாது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டாலும் அவன் அதே மூலப்பொருள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மூலப்பொருள் நெருப்பு, அதே போன்று ஒரு மூலப்பொருள் தான் மண்ணும். எனவே நெருப்பை விட மண்ணு தாழ்ந்ததோ மண்ணை விட நெருப்பு உயர்ந்ததோ கிடையாது.
சைத்தான் அப்படி வாதித்தான், அவன் அறிவுகட்டத்தனமாக வாதித்தான், அவன் சிந்திக்கவில்லை யோசிக்கவில்லை. அங்கே மறுக்க வேண்டும், ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு என்ன செய்ய வேண்டும், சஜ்தா செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் வாதித்தான். அல்லாஹ் சொன்னான், இந்த மாதிரி நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டனா நீ தப்பான வழியில போயிட்ட, அதனால ஒன்னு இங்க வச்சிருக்க கூடாது, இங்க வச்சிருந்தா நீ எல்லாத்தையும் கெடுத்துருவ. அதன் காரணமாக கால பகபித்து மின்ஹா, போ என்னை விட்டு விலகி போய்விடு, இங்கிருந்து இறங்கி விடு, சுனத்தை விட்டு இறங்கி விடு. பமா யகூனுலகன் அந்த தகப்பர ஃபீஹா, என்னிடத்திலே தற்பெருமை கொள்ளக்கூடியவனுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. அகந்தை கொண்டவனுக்கு, அகம்பாவம் கொண்டவனுக்கு என்னிடத்தில் எந்த அந்தஸ்தும் கிடையாது, எந்த சிறப்பும் கிடையாது. எனவே இங்கிருந்து ஃபக்ருஜ் இன்னக மின ஸாகிரீன், வெளியேறிவிடு, நீ கேவலமானவர்களிலே சிறுமைப்பட்டவர்களிலே ஒருவனாக நீ ஆகிவிட்டா என்று அல்லாஹு தஆலா விரட்டி அடித்து விட்டான். அந்த அகந்தை தான் அவனை குஃபரியத்திலே கொண்டு போய் சேர்த்தது, அந்த அகம்பாவம் தான் அவனை வழிகாட்டிலே கொண்டு போய் சேர்த்தது. இதுபோன்று யாரெல்லாம் சத்தியத்தின் மீது அகம்பாவம் கொண்டு நடக்கிறார்களோ, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கிறார்களோ, அத்தனை பேர்களும் கடைசியில் அங்குதான் போய் சேருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதர்கள் உள்ளத்திலே மற்றவர்களை பற்றி அதாவது தாழ்வாக கருதுவதோ அகந்தை கொள்வதோ கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஒரு மூலையிலே சைத்தான் இப்லீஸ் ஏறி உட்கார்ந்திருந்தான். ஏன்னா உலகம் முழுவதும் அழிக்கப்படுகிற ஒரு நிலை அந்த நிலை. எல்லா இப்லீஸ் பாதுகாக்கப்படணும்ல, அவன் கியாமத்து நாள் வரையும் எல்லா இடத்துல டைம் கேட்டிருக்கிறான், அது வரைக்கும் என்னை மௌத்தாக்க கூடாதுன்னு கப்பல் ஏறி உட்கார்ந்துட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியே பார்த்து கொண்டு வந்தார்கள். மூலையிலே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். உடனே அவனை பார்த்து கேட்டார்கள், நீ யார், புதுசா இருக்கிறியே, நீ யாருன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் தான் இப்லீஸ்ன்னு சொன்னான். நீ எதுக்கு வந்து ஏறின அப்படி சொல்லும் போது அவன் சொன்னான், நான் உங்கள்கிட்ட ஒரு தயவு செய்து ஒன்று சொல்றேன், நீங்க அதை நிறைவேற்றி கொடுக்கணும். என்ன சொல்லு? அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு தௌபா வாங்கி கொடுக்கணும், பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். அப்பாப்பா ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டேல, நிச்சயமா நான் அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு பாவ மன்னிப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், சைத்தான் இப்லீஸ் திருந்திட்டான், இனிமேல் இந்த பூமியில குழப்பமே கிடையாது, குழப்பமே வராது, அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே இவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே, அவனை இப்பவும் மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். அவன் என்ன தெரியுமா செய்யணும், நேர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்திற்கு போய், நான் சொன்னனா இல்லையா சஜ்தா செய்ய சொல்லி, அது மாதிரி செய்ய சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமர்கள் இபிசிலத்திலே சொன்னார்கள், இந்தப்பா ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் தஆலா மறுக்கல, ஏத்துக்கிட்டான், நீ ஒன்னு செய்ய வேணாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமர்கள் அடங்கி இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு முறை சஜிதா பண்ணிரு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். அப்ப சைத்தான் திருப்பி சொன்னானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அவர் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் சொன்னா அவருக்கு சஜிதா செய்யன்னு சொல்லி நான் செய்யல, இப்ப அவர் மையத்தான பிறகு நான் அவருக்கு சஜிதா செய்வேனா, முடியாதுன்னு சொல்றான். அது மாதிரித்தான் இருப்பார்கள், எல்லா அல்லாஹு தாலாவுடைய அந்த மன்னிப்பை அவர்கள் பெறவே முடியாது. எந்த அளவுக்கு தன்னை அகம்பாவம் கொண்டவர்களாக காட்டிக்கொண்டார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு மீட்சி என்பதே கிடையாது. ஃபிரௌன், அதாவது அந்த மாதிரி சில நேரங்களில் வரும், ஃபிரௌன் இருக்கிறானே தன்னை ஆன ரப்புக்கும் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தவன், நான் தான் உயர்ந்த இறைவன், அவனுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்திருந்தானோ ஒரு பகுதியை, மிஸ்ர் பகுதியிலே ஆட்சி செய்கின்ற அந்த அதிகாரத்தை பதவியை கொடுத்திருந்தான். சில ஆண்டுகள் தான் அந்த மிஸ்ர் பகுதியினுடைய அரசனாக அவன் இருந்தான். ஆனால் தன்னை பற்றி அவனிடத்தில் என்ன அகம்பாவம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், தன்னை அல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ் மட்டும் சொல்லல, உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். ஒரு நாள் இந்த இப்லீஸ் ஃபிரௌன் இடத்திலே போனான், போயிட்டு சொன்னான், கேட்டான், ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று நீ வாதிக்கிறையாமே, நீ உயர்ந்த இறைவனா அப்படின்னு கேட்டான். ஃபிரௌன் சொன்னான், ஆமா நான் தான் உயர்ந்த ரப்பு அப்படின்னு சொன்னான். எதை வைத்து அப்படி சொல்லுகிறாய், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டான். நிறைய ஆதாரங்கள் கேட்கறதெல்லாம் சைத்தானுடைய வேலை தான், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டான். ஃபிரௌன் சொன்னான், என்னிடத்திலே 1000 சாகிர்கள் இருக்கிறார்கள், அதாவது இந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் 1000 பேர்களை வச்சிருக்கேன், அந்த 1000 பேர்களுடைய சூனியத்தை வைத்து நான் இறைவன் என்று நான் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்படியா, அந்த ஆளுகளை எல்லாம் கொஞ்சம் வர சொல்லுவேன்னா, இப்லீஸ் 1000 சூனியக்காரர்களும் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டப்பட்டார்கள், இபிலீஸ் சொன்னா உங்க சூனியத்தை எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னான். அவங்க அவங்களுடைய சூனியங்கள் எல்லாம் செய்தார்கள். எல்லா என்னென்ன கலைகளை அவர்கள் கற்று வைத்திருந்தார்களோ அந்த 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 துறையில அத்தனையுமே செய்து காட்டினார்கள். எல்லாம் முடிச்சுட்டாங்க. இபிலீஸ் கேட்டான், வேற ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று கேட்டான். இல்ல இல்ல, நாங்க எங்களுடைய வேலையை முடித்து விட்டோம் அப்படியா என்று சொன்னி, இபிலீஸ் ஒரு ஊதுதான் ஊதுனா, வாயிலிருந்து ஒரு காத்தான் ஊதுனா, அத்தனை பேருடைய சூனியமும் மண்ணாக போய்விட்டன. ஒன்றும் கூட பாக்கி இருக்கவில்லை, எல்லாமே மண்ணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரோனத்தில் கேட்டான், உன்னுடைய சூனியம் பெருசா என்னுடைய சூனியம் பெருசான்னு கேட்டான். பிரோன் சொன்னா, உன்னுடைய சூனியம் தாப்பா பெருசு, ஒத்துக்கிறேன் அப்படின்னா. அவ இபிலீஸ் சொன்னா, எங்கிட்ட இவ்வளவு பெரிய திறமை இருக்கு, இவ்வளவு பெரிய திறமை இருக்கிற நானே நின்று அல்லாஹ் என்று நான் சொல்லிக் கொண்டதில்லை, என்னை ரப்பு என்று நான் சொல்லிக் கொண்டதில்லை, இவ்வளவு திறமை இருக்கிற என்னையே அந்த அந்த அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை, ஒன்றுமே இல்லாத நீ என்னையே அல்லாஹ்ன்னு சொல்றது அப்படி கேட்டான் பிரவுனை பார்த்து. உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாத நீ என்ன அல்லாஹ்ன்னு சொல்றது ஒண்ணு அப்படின்னு கேட்டான். இது எது நமக்கு என்ன புரிய வைக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே அந்த செய்தானையும் மனிதர்கள் மிஞ்சி விடுவார்கள். அவன் என்னென்ன அந்த உலகத்திலே செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறானோ அத்தனை செயல்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு, ஒன்று ஒரு திறமையும் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு வலிமையும் இல்லாமல் இருந்தாலும் சரி, செய்தானோட முஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைகள்லாம் உலகத்திலே இருக்கிறது. இதற்கு காரணம், அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய மூளை, அவர்களுடைய அந்த மூளை என்பது அவ்வளவு தூரம் தற்பெருமையால் சூடாக்கப்பட்டிருக்கின்றன, தற்பெருமையால் அது கவரப்பட்டிருக்கின்றன. அதனால் அவங்க கீழே இறங்கவே மாட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எத்தனை விவாதங்களிலே எத்தனை விஷயங்களை எடுத்து சொன்னாலும் உண்மை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது அகம்பாவத்தின் அடையாளமாகும். பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அகம்பாவம் கொண்டவன் ஒருபோதும் சுவனத்திலே நுழைய முடியாது. யார் இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே தன்னை மிக பெரிய மனிதன், பெரிய ஆளு என்று சொல்லி காட்டிக்கொண்டு, தனக்கு மனிதர்கள் எல்லாம் வழி கட்டுப்பட வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று யார் விரும்பி நடக்கிறார்களோ, அவர்கள் நடக்குகிற போது யார் அகம்பாவத்தோடு நடக்கிறார்களோ, லக்கி அல்லாஹ் அழகி அல்பானுன், கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களை சந்திக்கிற போது அல்லாஹ் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டவனாக அவனை அல்லாஹ்வை அந்த மனிதர்கள் சந்திப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அந்த மனிதர்களை பார்த்து கோபப்படுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தருவார்கள். இதா அன்னமல்லாஹு வலா அப்தி நியாமத்தன், யாரா யாருக்காவது அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கிற நியமத்தை நிரந்தரமா இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கான், அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த விதமான தொய்வும் வந்துவிடக்கூடாது, இடையிலே எந்த விதமான முறிப்பும் வந்துவிடக்கூடாது, இது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறீர்களோ, பாராத பக்காக ஃபல்யகுல் மின் லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அடியுள் அதீம், லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அடியுள் அதீம் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்தின் மீது உங்களுக்கு நிரந்தரம் கிடைக்கும், அது உங்களை விட்டு விட்டு போகாது. இந்த லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹில் அழியுள் அதீம் என்று சொல்வது எதனால் என்று சொன்னால், எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு எந்த வலிமையும் கிடையாது, எனக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, அல்லாஹுடைய உதவியை கொண்டுத்தான் அனைத்துமே நடக்கிறது என்று தன்னை முழுமையாக இறைவனத்திலே ஒப்படைத்து விடுகின்ற தன்மை, இந்த பணிவு இது வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுடைய ஞானத்து அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் அவர் வணங்கினார், அல்லாஹ்வை வணங்கினார், இபாதத்தை செய்து கொண்டிருந்தார். நோன்பு வைப்பார், ஒரு வாரத்தில் ஒரு முறை தான் நோன்பு திறப்பார், ஒரு வாரத்தில் ஒரு முறை தான் நோன்பு திறப்பார். அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, அந்த வேண்டுதலை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் அத்தனை வருஷம் அவர் இபாதிச்சதும் துவா செய்தும் அவருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிறைவடையல. அப்ப அவர் என்ன சொன்னாரா, தன்னுடைய மனதை பார்த்து, மனமே நீ ஏதோ குறை செய்திருக்கிறாய், ஏதோ தவறு செய்திருக்கிறாய், அதன் காரணமாகத்தான் உன்னுடைய வேண்டுகோள் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்ன போது, அல்லாஹ் உடனடியாக ஒரு வானவரை மலக்கை அனுப்பி அந்த அந்த ஆபீதுக்கு அந்த மனிதருக்கு சொன்னான், இப்ப நீ வார்த்தை ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, உன்னுடைய குறையின் காரணமாகத்தான் உன்னுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்று சொன்னாயே,
இந்த வார்த்தை நீ 1000 வருஷங்கள் தொழுது தொழுகையை விட என்னிடத்திலே சிறப்புடையது என்று சொன்னான். எந்த அளவுக்கு பணிவு இருக்கிறதோ அந்த பணிவுதான் மனிதனை உயர்த்தும். தன் செய்கின்ற இபாதத்துகளின் மீது, தான் செய்கின்ற வணக்க வழிபாடுகளின் மீது பணிவு இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும். நம்ம சொன்ன உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை, நம்ம துவா கேட்ட உடனே நிறைவேற்றி தரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு தன்னிடத்தில் தான் குறை இருக்கிறது என்று நினைப்பு வந்து விடுமானால் நிச்சயமாக அல்லாஹால அதற்கு அவரை உயர்வுபடுத்துவான். எனவேதான் முஃபஸ்ஸிரீன்கள் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் ஆசையின் காரணமாக, வயதின் காரணமாக, அல்லது உணர்ச்சியின் காரணமாக ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆதரவு வைத்தார்களோ அதுபோல ஆதரவு வைக்கலாம். நம்ம ஒரு தவறு செய்து விட்டோம், பாவங்கள் செய்து விட்டோம், ஆசையினாலேயோ அல்லது சுற்றுச்சூழல் காரணமாகவோ ஏதோ பழக்க வழக்கத்தினாலேயோ தவறு செய்து விட்டோம், அந்த தவறு மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அகந்தையின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக பாவத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடைக்காது. யாரை போல? இபிலீஸை போல. அவன் தவறு செய்தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான், எதன் காரணமாக என்று சொன்னால் இறைவனை, அதாவது அந்த அகம்பாவத்தின் காரணமாக இறைவனுக்கு மாறு செய்தான், இன்று வரையிலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. அதுபோலத்தான் இந்த உலகிலே வாழுகிற போது மனிதர்கள் அகந்தையின் மூலமாக செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அல்லாஹால அப்படிப்பட்ட ஒரு குணமான அந்த குணத்தில் இந்த சமூகத்தை அல்லாஹ் மீட்டவிடும். அல்லாஹால அவனுடைய தன்மையை விளங்கிக் கொண்டு அவனிடத்திலே முழுக்க முழுக்க பணிவாக நடந்து கொள்கிற அந்த சூழ்நிலை அல்லாஹால அனைவருக்கும் வழங்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்ருதவான் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல குழந்தை.